அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழுங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்படும் தீர்மானத்தை அமெரிக்காவுடன் இணைந்து மொரீஷியஸ் முன்மொழிவது ஏன் என்பது குறித்து மொரீஷியஸ் அமைச்சரின் செவ்வி.
We are not under the influence of any big or small nation. We, our stand is unequivocal. It's a stand that we have always taken when we were a member of the UN Human Rights Committee.
சென்னையில் இன்று அரங்கேறவிருந்த நாடகம் ஒன்றுக்கு இந்துத்துவ அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதால் காவல்துறை அனுமதி மறுத்திருப்பது குறித்து அந்த நாடக குழுவின் கருத்துக்கள்.
ஜின்னாவை பத்தி இந்தியால யாருமே பிளே பண்ணக்கூடாது. அதாவது ஜின்னாவை பத்தி பிளே பண்ணினா அது வந்து ஆன்டி நேஷனல் அண்ட் ஆன்டி ஹிந்துவான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கலாம்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த பிளே வந்து நடக்க கூடாதுன்னு அதை நிறுத்துறது வந்து ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன்.
இலங்கையில் நடந்த இருவேறு ஆர்ப்பாட்டங்கள் குறித்த செய்திகள், தமிழக தேர்தல் களம் குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி மற்றும் குமார் ராமலிங்கம்.
காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் திருட்டு ஐரோப்பிய பாஸ்போர்ட்டுடன் பயணித்த இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் பயண டிக்கெட்டுகளை வாங்கியிருப்பதாக பிபிசி உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. சைனா சதர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திடமிருந்து டிக்கெட் வாங்கியுள்ள இருவரும் பின்னர் பீஜிங்கிலிருந்து ஆம்ஸ்டர்டாம் செல்வதற்கான விமான பயணத்திற்கும் புக்கிங் செய்திருக்கிறார்கள். இந்த விமானம் காணாமல் போயுள்ள விவகாரத்தில் பயங்கரவாத நடவடிக்கைகள் தொடர்பு பட்டுள்ளமைக்கான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்காத போதிலும் விமானத்தில் இருந்த மற்ற பயணிகளின் அடையாளங்களை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளில் மலேசிய அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். 239 பேருடன் கோலாலம்பூரிலிருந்து பீஜிங் நோக்கி சென்ற போயிங் 777 விமானம் காணாமல் போனது.
காணாமல் போயுள்ள மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தை தேடும் பணி விரிவடைந்து வரும் நிலையில் அந்த விமானத்தில் இருந்த பயணிகளின் குடும்பங்கள் மற்றும் உறவினர்களை மோசமான செய்திக்கு தயாராகுமாறு மலேசிய ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் சார்பில் பேச வல்லவர் கூறியிருக்கின்றார். விமானத்துடன் தொடர்பு அற்று போய் கிட்டத்தட்ட 33 மணி நேரம் ஆகியுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். காணாமல் போயுள்ள விமானத்தை தேடுவதற்கு 9 நாடுகளைச் சேர்ந்த 40 கப்பல்களும் 34 விமானங்களும் பணியில் ஈடுபட்டு வருவதாக மலேசிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
ஈராக்கில் தெற்கு பக்தாத்தில் பெரும்பாலும் ஷியாக்கள் வாழும் ஹிலா நகரில் பாதுகாப்பு சோதனைச் சாவடி ஒன்றில் நடந்திருக்கின்ற தற்கொலை தாக்குதலில் குறைந்தது 32 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். வாகன நெரிசல் மிக்க கால நேரத்தில் வெடிபொருட்கள் நிரப்பிய மினிபஸ் ஒன்றை செலுத்தி வந்தவர் நடத்திய தாக்குதலில் பலர் வீதியில் நின்ற கார்களிலேயே எரிந்து போயிருக்கிறார்கள். 150 மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் உரிமை கோரவில்லை. ஆனால் சுனி கடும்போக்கு ஆயுததாரிகளை கடந்த காலங்களில் ஷியா மற்றும் பாதுகாப்பு தரப்பினரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ஈராக்கில் மதக்குழு போரொன்றை தூண்டும் முயற்சியில் இந்த தாக்குதல்கள் நடப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது.
காங்கோ குடியரசில் இருக்கின்ற ருவாண்டாவின் ஹூட்டு கிளர்ச்சி குழுவான எஃப்டிஎல்ஆருக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையை ஐநா மற்றும் காங்கோ இராணுவத்தினர் ஆரம்பித்துள்ளனர். நாட்டின் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற வடக்கு கீவு பிராந்தியத்தில் இருக்கின்ற கிளர்ச்சி குழுவுகளுக்கு எதிராக போரிடுவது என்ற ஐநா தீர்மானம் மேற்கொண்டு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இதற்கு முன்னர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் டூட்சி தலைமையில் செயற்பட்டு வந்த M23 அமைப்பை வெற்றிகரமாக துரத்திய பின்னர் இந்த குழு மீது நடவடிக்கை எடுக்கப் போவதாக ஐநா தொடர்ந்து அச்சுறுத்தல் விடுத்து வந்திருந்தது. ஆனால் இந்த குழுவை முறியடிப்பது என்பது கடினமாக காரியமாக இருக்கும் என்றும், ஏனென்றால் இவர்கள் அந்த பிராந்தியம் முழுவதும் பரவி இருப்பதோடு உள்ளூர் மக்களோடும் இரண்டர கலந்துள்ளனர் என்று காங்கோவில் இருக்கும் பிபிசி செய்தியாளர் கூறுகின்றார்.
கிரிமியா தீபகற்பத்தில் ரஷ்ய படையினர் தங்களின் பிடியை இறுக்கி வருகின்ற சூழ்நிலையில் யுக்ரைன் எங்கிலும் ரஷ்ய ஆதரவு மற்றும் எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்து வருகின்றன. சேவாஸ்தோப்பில் பகுதியில் ரஷ்ய இனத்தவர்கள் யுக்ரைனிய ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்கள் சிலரை அடித்து விரட்டியுள்ளனர். அங்கு ரஷ்ய ஆதரவு பேரணி ஒன்று அமைதியாக நடந்து முடிந்துள்ளது. லுகான்ஸ் என்ற இடத்தில் ரஷ்ய ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மாநில நிர்வாக கட்டிடத்தை கைப்பற்றி ஆளுநரை பலவந்தப்படுத்தி ராஜினாமா கடிதத்தில் கையொப்பமிட வைத்துள்ளனர். தலைநகர் கியேவிலும் மற்ற பல இடங்களிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டங்களுக்காக கூடி வருகின்றனர்.
ரஷ்யாவுடன் இணைவதற்காக கிரைமியா பிராந்திய நாடாளுமன்றம் எடுத்து வரும் முயற்சிகள் சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டே இருக்கின்றது என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். ஜெர்மன் சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கல் மற்றும் பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரூன் ஆகியோருடன் தொலைபேசியில் உரையாடும் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். எனினும் பதட்டத்தை குறைக்க வேண்டும் என்பதை தலைவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் என்றும் ரஷ்யா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே யுக்ரைன் பிரதமர் ஆர்சனி யாட்சன்யூக் இந்த வாரத்தில் வாஷிங்டன் சென்று யுக்ரைன் சர்ச்சை குறித்து ஆலோசிக்க உள்ளார் என்பதை அமெரிக்கா உறுதிப்படுத்தியிருக்கின்றது.
செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் அமெரிக்காவின் முன்னெடுப்பில் கொண்டுவரப்படுகின்ற இலங்கை தொடர்பான தீர்மானத்திற்கு மொரீஷியஸ் அரசு முன் ஆதரவளித்திருப்பது குறித்து அந்நாட்டின் மீது இலங்கை அதிகாரிகள் கடும் அதிருப்தி வெளியிட்டிருக்கிறார்கள். இலங்கை மீதான தீர்மானத்தை ஆதரித்து அதற்கு அனுசரணை வழங்குவதற்கான காரணங்கள் பற்றி மொரீஷியஸ் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் அர்வின் பூலேல் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
Of the motion, and the reason is simple. It is consistent.
இந்த பிரேரணையின் இணை அனுசரணை நாடுகளில் ஒன்றாக எமது நாடு இருக்கிறது. அதற்கான காரணம் சுலபமானது. மனித உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது என்கின்ற எங்களின் தெளிவான நிலைப்பாட்டுடன் அது ஒத்துப்போகிறது. ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையர் நவிப்பிள்ளையின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலும் கற்றறிந்த பாடங்கள் மற்றும் நல்லிணக்காணை குழுவின் முடிவுகளின் படியும் காமன்வெல்த் மாநாட்டின் இறுதி முடிவுகளின் அடிப்படையிலுமே நாங்கள் இந்த பிரேரணைக்கு அனுசரணை வழங்குகிறோம். உறுப்பு நாடுகள் காமன்வெல்த் சமவாயம் மற்றும் ஐநா மனித உரிமைகள் சமவாயத்தின் ஏற்பாடுகளுடன் முற்றுமுழுதாக இசைந்து நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. எல்லோரும் சிறந்த முறையில் ஒரு உடன்பாட்டுக்கு வருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த பிரேரணை முன்வரவில் மாற்றங்கள் வரக்கூடும். ஆனால் முக்கியமான மனித உரிமை விவகாரங்களில் இசைந்து போவதில் மாற்றம் ஏற்பட மாட்டாது. சர்வதேச அரங்குகளிலும் பிராந்திய மட்டத்திலும் எங்களின் நாடாளுமன்றத்திலும் எங்களின் பிரதமர் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு இதுதான் என்றார் மொரீஷியஸ் வெளியுறவு அமைச்சர் அர்வின் பூலேல். இந்த விடயத்தில் நீங்கள் இலங்கை அரசாங்க அதிகாரிகளுடன் பேச்சு நடத்தியிருக்கிறீர்களா என்று அவரிடம் கேட்டேன்.
In the past several meetings, you know, at the level of senior officials, ambassadors, and meetings which have had with
இலங்கை அரசாங்கத்தின் மூத்த அதிகாரிகள், தூதுவர்கள், எனது சக இலங்கை வெளியுறவு அமைச்சர் ஆகியோருடன் கடந்த பல சந்திப்புகளில் நாங்கள் இது பற்றி பேசியிருக்கிறோம். இலங்கையில் சாதகமான சில முன்னேற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றமை பற்றி நாங்களும் அவர்களுடன் உடன்படுகிறோம். ஆனால் பெரும்பாலான விடயங்கள் இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டிய நிலையிலேயே இருக்கின்றன. மனித உரிமை ஏற்பாடுகளுடன் முழுமையாக இசைந்து நடத்தல், நல்லிணக்க நடவடிக்கைகள் போன்ற விடயங்களில் இன்னும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியிருக்கின்றன என்றார் மொரீஷியஸ் வெளியுறவு அமைச்சர். கடந்த தடவை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது இந்தியா அதில் முக்கிய பங்கு வகித்ததாக கூறப்பட்டது. இந்தியாவுடன் இந்த விடயத்தில் நீங்கள் பேச்சு நடத்தியிருக்கிறீர்களா? ஒரே நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய எங்களின் நட்பு நாடுகள் எல்லோருடனும் பேசுவதுதான் எங்களின் நோக்கமாக எப்போதும் இருந்துள்ளது. சர்வதேச சமூகம் தங்களின் கடப்பாடுகள் என்னவென்று தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதேபோல மனித உரிமைகள் விவகாரம் தொடர்பில் மொரீசியஸின் சந்தேகத்துக்கிடமற்ற நிலைப்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம் என்றார் வெளியுறவு அமைச்சர் அர்வின் பூலேல். அமெரிக்கா அல்லது இந்த விவகாரத்தில் அதனுடன் ஒத்துப்புகின்ற நாடுகளின் அழுத்தத்தில் தான் மொரீசியஸ் இப்படி செயற்படுகிறது என்பது போன்ற கருத்துக்களை இலங்கை அதிகாரிகள் ஊடகங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். உங்கள் நாடு அப்படியான அழுத்தத்தில் தான் இயங்குகிறதா?
We are not under the influence of any big or small nation.
எந்த ஒரு பெரிய அல்லது சிறிய நாட்டின் அழுத்தத்தில் நாங்கள் இயங்கவில்லை. எங்களின் நிலைப்பாடு மிக தெளிவானது. இதே வகையான நிலைப்பாட்டை தான் நாங்கள் எப்போதும் எடுத்து வந்திருக்கிறோம். நாங்கள் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் உறுப்பு நாடு. நாங்கள் அதில் உறுப்பு நாடாக அல்லாமல் இருந்திருந்தாலும் கூட மனித உரிமை விடுமியங்களுக்காக குரல் கொடுக்கும் எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்ற மொரீஷியஸ் வெளியுறவு அமைச்சரிடம் இந்த பிரேரணையை ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றுகின்ற அளவுக்கு தேவையான வாக்குகள் நாடுகளிடமிருந்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டேன்.
There should be consensus, okay? And as I say, a motion
இந்த பிரேரணை தொடர்பில் பொதுவான உடன்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். இந்த முன்வரைவு இப்போது விவாதத்தில் இருக்கிறது. இதில் மாற்றங்கள் வரும், ஆனாலும் எங்களால் பொதுவான உடன்பாடுகளுக்கு வர முடியும். இலங்கையின் எந்த ஒரு பிரஜைக்கும் தேவையான, அதாவது உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் பொருத்தமான மனித உரிமைகள் விடயத்தில் பொதுவான உடன்பாடு ஒன்று எட்டப்படும். நாங்கள் எல்லோரும் மனித உரிமைகளுக்காக முன்னிற்பவர்கள், ஐநாவின் மனித உரிமை ஏற்பாடுகளை பின்பற்ற கடமைப்பட்டவர்கள். பரஸ்பர மரியாதை, சமமான வாய்ப்புகள் போன்றவற்றுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். எனவே யாருடைய அடிப்படை உரிமையையும் நாங்கள் மறுக்க முடியாது என்றார். ஜெனீவாவில் இலங்கை தொடர்பில் கொண்டு வரப்படுகின்ற தீர்மானத்தில் அமெரிக்கா, பிரிட்டன், மோன்டினீக்ரோ, மேசிடோனியா ஆகிய நாடுகளுடன் இணை அனுசரணையாளராக இருக்கின்ற மொரீஷியஸின் வெளியுறவு அமைச்சர் அர்வின் போலெல்.
செய்திகளை தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இதேவேளை மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக பிரேரணை முன்வைக்கப்பட்டிருக்கும் நிலையிலும் கூட கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் கல்முனை நகரில் ஜனாதிபதிக்கு ஆதரவாக தமிழ் மக்கள் பேரணி ஒன்றை இன்று நடத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான செய்திகளை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
எங்களுடைய ஜனாதிபதி அவர்களின் கலங்களை நாங்கள் எப்போதும் பலப்படுத்துவோம்.
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவித்து இன்று கல்முனை நகரில் தமிழ் மக்கள் கலந்து கொண்ட ஆதரவு பேரணியொன்றும் நடைபெற்றது. வெஸ்லி உயர்தர பாடசாலை மைதானத்திலிருந்து கல்முனை வடக்கு தமிழ் பிரிவு பிரதேச செயலகம் வரை இந்த ஆதரவு பேரணி நடைபெற்றது. கல்முனை வடக்கு தமிழ் பிரிவு நிர்வாக மையமான பிரதேச செயலகத்தை தரமுயர்த்தல் உட்பட சில கோரிக்கைகளும் ஏற்பாட்டாளர்களான கல்முனை தமிழ் சிவில் சமூகத்தினால் இந்த ஆதரவு பேரணியின் போது ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கல்முனை தமிழ் சிவில் சமூகத்தின் தலைவரான பொன் செல்வநாயகம்,
இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்களுக்கு எங்களுடைய அனுசரணையையும் ஆதரவையும் வழங்குகின்ற ஒரு பேரணியாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்திலே வாழுகின்ற மக்கள் பல்வேறு துயரங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் விருத்தி செய்யப்பட வேண்டுமா இருந்தால் கல்முனையிலே இயங்கி வருகின்ற வடக்கு பிரதேச செயலகம் தரமுயர்த்தப்பட வேண்டும். அப்படியான அந்த செய்தியை தெரிவிப்பதன் மாத்திரமல்ல, தங்களுடைய அபிவிருத்தி முயற்சிகள் அத்தனைக்கும் எங்களுடைய மக்கள் என்றும் துணை நிற்பார்கள், ஆதரவாக நிற்பார்கள் என்ற செய்தியை நீங்கள் இதனூடாக பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த நாட்டிலே துணிச்சல் மிக்க ஒரு அதிகாரம் மிக்க ஒரு ஜனாதிபதியாக இருக்கின்ற காலத்திலே எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும், நாங்கள் தீர்க்கப்படும் என்று நம்பிக்கையோடு இந்த பேரணியை நாங்கள் என்று நடத்தி கொண்டிருக்கின்றோம்.
ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை மாநாட்டில் இலங்கைக்கு எதிராக பிரேரணையொன்று முன்வைக்கப்பட உள்ள நிலையில் இந்த பேரணி அதற்கு எதிரானது என்றும் தமிழ் மக்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டாம் என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. என்றாலும் பெரும் எண்ணிக்கையிலானோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டதை அங்கு காண முடிந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் முன்வைக்கப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து கல்முனை தமிழ் சிவில் சமூகம்,
He has given the support to the president. We strengthen his hand. That is the only way to we show our support.
உண்மையில வந்து நாங்கள் அதை ஜெனீவா பிரச்சனையை பற்றி நாங்கள் யோசிக்கவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கொள்கையும் அவர்களுடைய நிலைப்பாடும் எங்களுக்கு எந்த உதவியும் அளிக்கப்படவில்லை. அவர்கள் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதற்கும் உரிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, அல்லது அவர்களுக்கு விரும்பவில்லையோ தெரியவில்லை. புத்திஜீவிகள் நாங்கள் சேர்ந்து இந்த அமைப்பு உருவாக்கி ஜனாதிபதியுடைய கரத்தை பலப்படுத்தி ஜனாதிபதிக்கு அவர்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதனோட தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கலாம் என்ற உண்மையான நோக்கமே எங்களுக்கு அரசியல் சம்பந்தமாகவோ மற்ற வெளிநாட்டு சக்திகள் சம்பந்தம் அதுகளை பற்றி நாங்கள் அதை பற்றி சிந்திக்கவில்லை
என்று பதிலளித்த கல்முனை தமிழ் சிவில் சமூகத்தினர் அது தொடர்பில் முழுமையான பதில் அளிப்பதை தவித்துக் கொண்டார்கள். பேரணியில் கலந்து கொண்டவர்கள் ஜனாதிபதியின் உருவப்படம், இலங்கை தேசிய கொடி மற்றும் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிக்கும் பதாதைகள் மட்டுமே தமது கைகளில் ஏந்தியிருந்தார்கள். ஜெனீவா உட்பட வேறு எந்தவொரு வாசக அட்டைகளோ பதாதைகளோ அவர்களிடம் காணப்படவில்லை. கோஷங்களும் அவர்கள் எழுப்பவில்லை. பேரணி முடிவில் கல்முனை தமிழ் சிவில் சமூக பிரதிநிதிகள் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்தும் தமது கோரிக்கைகளை முன்வைத்தும் பிரதேச செயலாளர் கே லவநாதனிடம் ஜனாதிபதிக்கான மாஜரொன்றை கையளித்தனர்.
அமைதி பேரணியின் பிரேரணை பிரதேச செயலாளர் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது, ஜனாதிபதி அவர்களுக்கு உடனடியாக அனுப்பக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றேன்
என்று பதிலளித்தார் ஜனாதிபதிக்கான மாஜரை பெற்றுக்கொண்ட கல்முனை பிரதேச செயலாளர் கே லவநாதன்.
மட்டக்களப்பில் இருக்கும் செய்தியாளர் உதயகுமார். இலங்கையின் மன்னாரில் உள்ள முசலி பிரதேசத்தில் கடற்படையினரால் கையகப்படுத்தப்பட்டிருக்கும் கிராம மக்களுக்கு சொந்தமான விவசாய காணிகளை திருப்பித் தர வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் சாலை மறியல் ஒன்று இன்று நடந்திருக்கிறது. இது குறித்த செய்திகளை தருகிறார் வவுனியாவில் இருக்கும் செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
பறிக்காதே, மரிச்சிக்கட்டி மரக்காத்தீவு கிராம மக்கள் சாலை மறிப்பு போராட்டம் ஒன்றை இன்று நடத்தியிருக்கின்றார்கள். இதனால் முருங்கன் சிலாவுத்துறை மரிச்சிக்கட்டி ஊடான மன்னாருக்கும் கட்பட்டிக்கும் இடையிலான நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்துக்கள் நீண்ட நேரம் பாதிக்கப்பட்டிருந்தன. கடந்த 1990 விடுதலை புலிகளினால் வெளியேற்றப்பட்டு 2010 யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் சொந்த கிராமங்களில் தங்களால் முழுமையாக வந்து மீள் குடியேற முடியாது இருப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் கூறுகின்றனர்.
இதெல்லாம் எங்களோட உறுதி உள்ள அரசாங்கத்தால் அனுமதி அளிக்கப்பட்ட காணிகள். இதுல விவசாய காணி மற்றும் வீட்டுக்காணி ரெண்டுமே ஒரு 450-500 ஏக்கருக்கு மேல இருக்கிறது. வீட்டு காணியையும் விவசாய காணியும் கடற்படையினால் சுவீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்களும் இவ்வளவு நாளும் ஏஜிஏ மற்றது ஜிஏ மட்டத்தில் கூட கதைச்சு பார்த்தோம். அவங்க எடுத்து தரேன் எடுத்து தரேன்னு சொல்றாங்க, இது வரைக்கும் எடுத்து தரல. இது பரம்பரையா வாழ்ந்த காணி, எங்களோட வாப்பாட 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 வாப்பா. அடுத்த மேலதிகமா இங்க காணியும் இல்லை, எங்களுக்கு மேலதிகமாக காணி தேவை. இன்றைக்கு 515 குடும்பத்துக்கு மேல இங்க இருக்கிறாங்க. இவங்க இன்றைக்கு காணி இல்லாம ரோட்டூலையும் இவங்களோட பிள்ளைகள் இந்த காடுகள்லையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதே போன்று மையவாடிகள் எங்களுக்கு இதுக்கு பக்கத்துல இருக்கிற மையவாடி கால் வைக்கிறதுக்கு கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. நேவி
சொந்த ஊரில் காணிகள் இல்லை என்று வேறு இடத்தில் வழங்கப்பட்ட காணிகளையும் துப்புரவு செய்து குடியேற முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக மரிச்சுக்கட்டி மரைக்கார்த்தீவு தலைவர் மௌலவி மஹ்மூத் தௌஃபீக் அவர்கள் கூறப்படுகின்றார்.
தலவில்லி என்ற ஒரு ஏரியாவில் 50 ஏக்கர் காணி தந்தாங்க. இதை நீங்க இதுல வெட்டுங்க, உங்களோட காணியெல்லாம் பறி போச்சு, அங்க இருக்க இல்லாத இங்க இருங்கன்னு சொல்லி எங்களை கூட்டி போயிட்டு காடு வெட்ட சொன்னாங்க. 10 ஏக்கர் வெட்டக்குள்ளேயே ஆமியால வந்து இது வெட்ட வேணாம், இது எங்களுக்கு சொந்தமான, எங்களை அங்கிருந்து விரட்டி விட்டாங்க. நாங்களும் மினிஸ்டரோட கட்சியும் ஏஜியோட கட்சியும் எம்பியோட கட்சியும் இதுவரைக்கும் எந்த ஒரு குடியும் எங்களுக்கு வரல.
சம்பவ இடத்திற்கு விரைந்த சிலாவத்துறை காவல்துறையினர் தடை செய்யப்பட்டிருந்த வீதியை திறப்பதற்கான பேச்சுக்களை ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் நடத்தினர். ஆயினும் பலன் ஏற்படவில்லை. இந்த நிலையில் அங்கு வருகை தந்த முசலி பிரதேச சபை தலைவர் இஹியான் அவர்கள் அளித்த உறுதிமொழியை அடுத்து சாலை மறுப்பை கைவிடுவதற்கு உடன்பாடு ஏற்பட்டது.
1990 இடம்பெயரும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு 20-30 ஏக்கர் காணிதான் அவங்களுக்கு இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பங்கள் தான் அப்போது இருந்தாங்க. இப்ப 400-450 குடும்பங்கள் அவங்களோட இருக்கு. திரும்பி 20 வருடத்துக்கு பின்ன திரும்பி வர்ற வழியில் 450 குடும்பங்களுக்கு அந்த காணி போதா. அந்நிய அபிவிருத்தி குழு தலைவர் அமைச்சர் பிரசாத் பதிஜி அவர்களோட நாளைக்கு மன்னார் அரசாங்க அதிபர் முசலி பிரதேச செயலாளர் காணியாளர்கள் பேசி ஒரு தீர்க்கமான முடிவை மேற்கொள்வோம் என்று கூறி இந்த வாகனங்களை விட சொல்லி நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததுக்கு அமைய இந்த வாகனங்களை அவங்க விட்டுட்டாங்க
என்றார் முசலி பிரதேச சபை தலைவர் இஹியான் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து பன்னாட்டுச் செய்தி ஒன்று. காணாமல் போயிருக்கும் மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் திட்டமிட்ட பாதையிலிருந்து திரும்பி சென்றிருக்கலாம் என ராடார் சிக்னல் தரவுகள் காட்டுவது தொடர்பான செய்திகளை ஏற்கனவே செய்தியறிக்கையில் பார்த்தோம். இதுகுறித்த மேலதிக விவரங்கள் என்ன என்பது குறித்து மலேசியன் ஏர்லைன்ஸ் விமான போக்குவரத்து நிறுவனத்தில் 8 ஆண்டுகள் பணியாற்றிய தமிழ் பெண் வனிதா சுபையாவிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சுவாமிநாதன்.
இப்ப வந்து மலேசியால வந்து செய்திகள் என்ன வந்து சொல்றாங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து என்ன சந்தேகப்படுறாங்கன்னா வந்து அந்த சவுத் சைனா சி கடல்ல வந்து அந்த ஆயில் பேட்சஸ் இருக்கிறதுனால வந்து இருக்கலாம்னு வந்து சொல்றாங்க. ஆனா இன்னும் 100% கன்ஃபார்ம் இல்ல. இன்னொரு வந்து என்னன்னா வந்து 2 பாஸ்போர்ட் வந்து ஸ்டோலன் பாஸ்போர்ட், ஸோ அதனால வந்து மேபி ஒரு ஹைஜாக் டெரரிசமா இருக்கலாம்னு கூட சந்தேகப்படுறாங்க. ஏன்னா எந்த ஒரு வ்ரக்கேஜும் வந்து அந்த கடல்ல இல்லை. விமானம் வந்து கடல்ல முழுகி இருந்துச்சுன்னா அந்த விமானத்தோட வந்து அந்த வெக்கேஜ் எல்லாம் இருக்கும் அந்த அடிபட்டது அப்படி இப்படின்னு. பட் இது வந்து அப்படி டோட்டலாவே அந்த சிக்னல் வந்து காணாம போயிருச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஃபிளைட் வந்து திரும்பி அந்த விமானம் வந்து திரும்ப ஒரு சிக்னல் கூட காமிக்குதுன்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதனால வந்து இப்போதைக்கு வந்து எந்த ஒரு ஃபைனல் முடிவும் வந்து எதுவும் சொல்லலை.
இப்ப அந்த பயணிகளுடைய உறவினர்களுக்கு என்ன மாதிரியான செய்திகளை சொல்லிட்டு இருக்காங்க?
விமானத்துல உள்ள பயணம் பட்டவங்க அப்புறம் அந்த கேபின் க்ரூஸ் அந்த டெக் க்ரூவோட குடும்பத்தார்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து வந்து முக்கியமான அந்த குடும்பத்துல உள்ளவங்களை வந்து அவங்க பெய்ஜிங்க்கு ஃபிளைட்ல வந்து அனுப்பியிருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா மலேசியா ஏர்லைன்ஸ் வந்து 100% முழுமையாக வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் எது இருந்தாலும் வந்து எந்த ஒரு ஃபைனல் இதுவும் வந்து முடிவும் சொல்லலை. இப்போதைக்கு வந்து குடும்பத்தார்கள்லாம் வந்து ஏர்போர்ட்ல மலேசியா ஏர்லைன்ஸ்லயும் இருக்காங்க, கேலாயிலையும் பெய்ஜிங்லயும் வந்து அவங்க குடும்பத்தார்கள்லாம் இருக்காங்க.
நீங்க மலேசியன் ஏர்லைன்ஸ்ல 8 வருஷம் வேலை பார்த்துருக்கேன்னு சொல்றீங்க. இந்த விமானத்துல போனவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா? அந்த விமானம் எப்படிப்பட்ட விமானம்?
நான் 8 வருஷம் வேலை செஞ்ச வரைக்கும் வந்து அந்த விமானத்துல உள்ள சேஃப்டி வந்து 100% வந்து நான் பெர்ஃபெக்ட் தான் சொல்லுவேன். இந்த நியூஸ் வர வரைக்கும் இந்த விமானம் வந்து காணா போனது வந்து அது ஒரு பெரிய அதிர்ச்சி மலேசியாவுக்கோ இல்ல உலகத்துக்கோ வந்து அது ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா வந்து மலேசியா ஏர்லைன்ஸ் வந்து எங்களோட நேஷனல் கேரியர், சேஃப்டின்னு சொன்னா வந்து 100% பெர்ஃபெக்ட். ஏன்னா இவ்வளவு நாளா எந்த ஒரு விஷயமும் அந்த மாதிரி நடந்ததில்லை. எனக்கு இந்த விமானத்துல பயன்பட்டவங்க வந்து எனக்கு 3 பேர் தெரியும். அதுல வந்து அந்த இன்ஃபிளைட் சூப்பர்வைசர் பேட்ரிக் பிரான்சிஸ் கோமெஸ் எனக்கு தெரியும். அப்புறம் ஆண்ட்ரூ நாரின் வந்து அவர் வந்து ஒரு சீஃப் ஸ்டீவர்ட், அவரையும் எனக்கு தெரியும். அப்புறம் கோஸ் அப்ளைன் வந்து ஒரு சீஃப் ஸ்டீவர்டஸ், அவங்களையும் எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க 3 பேர்த்துக்கூடையும் நான் வந்து ஏற்கனவே பயணம் பட்டிருக்கேன், பிகாஸ் அவங்களாம் வந்து சீனியர் கேபின் க்ரூ. ஃப்ளைட் கேப்டனும் வந்து அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான உள்ள கேப்டன், ஸோ அதனால வந்து அவர் மேல ஒரு குறையோ அது இதுன்னு வந்து எந்த ஒரு காரணமும் சொல்ல முடியாது.
இப்போ விமானம் போய் கிட்டத்தட்ட 36 மணி நேரம் ஆயிடுத்து. இந்த நிலையில எத்தகைய மீட்பு நடவடிக்கைகள் அந்த இடத்துல நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
இப்ப மலேசியாலும் சரி, சிங்கப்பூர்லயும் சரி, இப்ப வந்து சைனா யுஎஸ்ல இருந்து வந்து அந்த நேவிலாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. அப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து வந்து அந்த சப்மரீன் சர்வீஸும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. மலேசியால இருந்து வந்து ஒரு 40 அந்த நேவி சர்வீஸோட ஷிப்ஸும் வந்து கடல்ல போயிட்டு தேடிட்டு அவங்க இதை வந்து அந்த சேஃப்டி சர்வீஸ வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போதைக்கு இன்ன வரைக்கும் எந்த ஒரு தகவலும் வந்து கிடைக்கல.
மலேசியன் ஏர்லைன்ஸ் விமான போக்குவரத்து நிறுவனத்தில் 8 ஆண்டுகள் பணியாற்றிய தமிழ் பெண் வனிதா சுபையா. அடுத்து இந்திய செய்திகள். சென்னையின் அலையன்ஸ் பிரான்சைஸ் கலையரங்கில் இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை தாம் அரங்கேற்றவிருந்த நாடகம் ஒன்றுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க மறுத்ததால் அதன் அரங்கேற்றத்தை ரத்து செய்ய வேண்டி வந்திருக்கிறது என்று நாடகக் குழுவினர் கூறுகிறார்கள். இந்தியா பாகிஸ்தான் சுதந்திர காலத்து பிரிவினையை கதைக்களமாகவும் முகமது அலி ஜின்னாவை ஒரு கதாபாத்திரமாகவும் கொண்ட அலி ஜே என்கிற இந்த நாடகத்தை இந்துத்துவ அமைப்புகள் எதிர்ப்பதால் நாடகத்தை நடத்த வேண்டாம் என்று சென்னை காவல்துறையினர் தமக்கு கடிதம் எழுதியதாக இந்த நாடகத்தை எழுதி இதில் முன்னணி கதாபாத்திரமாகவும் தோன்றி வருகின்ற நடிகர் கார்த்திக் குமார் கூறுகிறார். இந்த பிரச்சனையில் என்னதான் நடந்தது என்பதை பற்றி கார்த்திக் குமாரை தொடர்பு கொண்டு கேட்டார் சாதாத்.
இந்த பிளே வந்து ஆக்சுவலி பிரீமியர் ஆனது வந்து எடின்பரா ஃப்ரிஞ்ச் ஃபெஸ்டிவல்ல, அதாவது ஆகஸ்ட் 2013ல அங்க 25 ஷோ முடிச்சுட்டு நாங்க வந்து இந்தியா அண்ட் இந்தியாவோட தியேட்டரோட நல்ல பேர் வாங்கிட்டு நாங்க வந்து திரும்ப இந்தியாவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது முதல் ஷோ வந்து பாம்பேல நடந்துச்சு நவம்பர்ல. அதுக்கப்புறம் அந்த பிளேக்கான ரிவ்யூலாம் வரும்போது நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க எங்களுக்கு. அதாவது அலி ஜே, அதாவது ஜின்னாவை பத்தி இந்தியால யாருமே பிளே பண்ணக்கூடாது, அதாவது ஜின்னாவை பத்தி பிளே பண்ணினா அது வந்து ஆன்டி நேஷனல் அண்ட் ஆன்டி ஹிந்துவான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கலாம்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. யார் வேணாலும் எந்த விஷயத்துக்கானாலும் எதிர்ப்பு தெரிவிக்கலாம், அது அவங்களோட ரைட் டு டூ தட். பட் அந்த பிளே வந்து நடக்க கூடாதுன்னு அதை நிறுத்துறது வந்து ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க இதே கம்ப்ளைண்ட் வந்து பெங்களூர்ல நாங்க இந்த ஷோ போடும்போதும் தெரிவிச்சாங்க. பட் அங்க போலீஸ் வந்து எங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அதாவது ஒரு ஒரு நாடகமோ ஒரு ஃப்ரீ எக்ஸ்பிரஷனோ ஒரு ஆர்டினரி சிட்டிசன் வந்து போடும்போது கண்டிப்பா அது ஸ்டாப் பண்றதுக்கான உரிமை யாருக்குமே கிடையாது. ஸோ போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க. அதே சமயத்துல நாங்க வந்து பாம்பேல அந்த அதே பிளே போடும்போது போலீஸ் எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கல. அதே மாதிரிதான் சென்னையிலும் நடந்திருக்கு.
இன்னைக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காததுனால நீங்க வந்து நாடகம் நடத்துவதை நிப்பாட்டிக்கிட்டீங்க, அப்படிதான் புரிஞ்சுக்கலாமா? இல்ல தடை எதுவும் விதிக்கப்பட்டதா?
போலீஸ் வந்து எங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சாங்க, அதாவது இந்த பிளே பண்ணக்கூடாது பிகாஸ் நிறைய பேர் இந்த பிளேக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் முக்கியமான என்ன விஷயம்னா பிளேக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இதற்கும் பிளேய பார்த்தது கிடையாது. ஸோ பிளேல என்ன விஷயம் இருக்குன்னு அவங்களுக்கு டீட்டெயில்டா தெரியுமான்னு எனக்கு உறுதியா நான் சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு அவங்க பிளேயே பார்த்தது கிடையாது. எப்படி அதை எதிர்க்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு பிளேய ஸ்டேஜ் பண்ண விடாம தடுக்கிறாங்கன்னு எனக்கு வேறதோ கண்டிப்பா வேறதோ குறிக்கோள் இருக்கு அவங்களுக்கு.
போலீசார் கொடுத்த அந்த கடிதத்துல யார் வந்து இந்த நாடகத்தை நிறுத்த சொல்லி கேட்கறதா சொல்லியிருந்தாங்க?
ரெண்டு ஆர்கனைசேஷன் இருக்கு, ஒன்னு ஹிந்து முன்னணி, இன்னொன்னு வந்து ஹிந்து ஜனஜாகிருதி சமிதின்னு. இந்த ரெண்டு ஹிந்து ஆர்கனைசேஷன்ஸுமே எல்லா சிட்டிலையும் இந்தியாவில் இருக்கிற எல்லா முக்கியமான சிட்டிகளும் அவங்களோட பிரான்ச் இருக்கு.
என்ன காரணத்துக்காக இந்த நாடகத்துல எந்த அம்சத்துக்காக அவங்க இதை எதிர்க்கிறாங்கன்னு அந்த கடிதத்துல சொல்லப்பட்டிருந்தது?
ஆமா, ஒரு 44 பாயிண்ட் போட்டிருந்தாங்க. அதாவது எங்களோட கேரக்டர், எங்களோட பிளேயோட மெயின் கேரக்டர் வந்து அவர் ஒரு முஸ்லீம், அவர் முஸ்லீம்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ஆக்சுவலி அவர் முஸ்லீம்க்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசுறதே இல்லை, பட் அவர் ஒரு முஸ்லீம். பிளே வந்து அலி ஜின்னாவை பத்தி பேசுறாங்க. இந்தியால வந்து ஜின்னாவை பத்தி பேசுறது வந்து தப்பு. ஜின்னாவை வந்து காந்தியோட கம்பேர் பண்றாங்க, ஸோ அந்த கம்பாரிசன் எல்லாம் தப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தப்பு தப்பு தப்புன்னு யாரோ ஆர்கனைசேஷன் சொல்லும் போது ரொம்ப எங்களுக்கு தான் தப்பானது தோன்றது. பிகாஸ் லீகல் சிஸ்டம் படி பார்த்தா, கான்ஸ்டியூஷன் சிஸ்டம் படி பார்த்தா, ஃப்ரீ எக்ஸ்பிரஷன் அண்ட் ஃப்ரீ ஆர்ட் இஸ் அ டெமோக்ராட்டிக் ரைட் ஆஃப் எவ்ரி சிட்டிசன். ஸோ இங்க வந்து தப்புன்னு சொல்லி இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது ஏதோ வேற ஏதோ குறிக்கோள் இருக்கு. சம் பொலிட்டிக்கல் அஜெண்டா, சம்திங் இஸ் ஹேப்பனிங்.
இது சம்பந்தமா நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போறீங்க? இதுக்காக நீங்க நீதிமன்றம் போறதா இருக்கீங்களா?
கண்டிப்பா கண்டிப்பா. ஐ திங்க் நான் என்னோட சேர்ந்து ஒரு 20 ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பெட்டிஷன் மாதிரி ஃபைல் பண்ணி ரிட் ஃபைல் பண்ணலான் இருக்கோம். இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோ இல்லைனா ஹை கோர்ட்லயோ கண்டிப்பா ஃபைல் பண்ண போறோம். அண்ட் லீகல் அட்வைசர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பா உண்மையோ ஜஸ்டிஸோ எங்க சைட்ல தான் இருக்கு. பிகாஸ் இந்த மாதிரி பிளேயா இருக்கட்டும், ஒரு புக்கா இருக்கட்டும், ஃப்ரீ எக்ஸ்பிரஷன் இஸ் அ ரைட் ஆஃப் தி சிட்டிசன். ஸோ லீகலா பொறுத்தவரை ஐ திங்க் கண்டிப்பா எங்களுக்கு ஒரு எங்களுக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு வரும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. பட் அதுக்கு மேலும் இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிற குரூப்ஸ் வந்து கண்டிப்பா ஏதாவது ப்ராப்ளம் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு உறுதியாக சொல்ல முடியாது.
நடிகர் கார்த்திக் குமார், தமிழ்நாட்டின் அதிமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து இடதுசாரிகள் விலகிவிட்ட நிலையில் அந்த கட்சிகள் அடுத்து திமுக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் டி ராஜாவிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாட்டு அளவில் சந்தித்து பேசி அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்று முடிவு செய்தார்கள். எந்த முடிவினை மேற்கொண்டாலும் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒன்றுபட்ட முறையில் முடிவு செய்ய வேண்டும் என்று ஒப்புக்கொண்டார்கள். இந்த சூழலில்தான் தேர்தலில் தமிழ்நாட்டில் என்ன செய்யலாம் என்பது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளேயும் விவாதம் நடைபெற்று வருகிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளேயும் விவாதம் நடைபெற்று வருகிறது. நாளைய தினம் கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில நிர்வாக குழு கூட்டம் இருக்கிறது. கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நான் போகிறேன். என்னோட கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சுதாகர் ரெட்டியும் கலந்து கொள்கிறார். அங்கு தமிழ்நாட்டு கட்சி தலைமையினுடைய கருத்து என்ன என்பதை அறிந்து அகில இந்திய அரசியல் நிலைக்கு உட்பட்டு முடிவினை எடுப்பதாக நாங்கள் இருக்கிறோம். எந்த முடிவினை மேற்கொண்டாலும் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இணைந்து செயல்படுகிற அளவிற்கு, இணக்கமாக தொடர்ந்து செயல்படுகிற அளவிற்கு அந்த முடிவு அமைய இருக்கிறது.
இப்பொழுது நிலையில் உங்களுக்கு இரண்டு வாய்ப்புகள் இருப்பதாக பொதுவாக பார்க்கப்படுகிறது. ஒன்று, தனியாக இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் இணைந்து தேர்தலை எதிர்கொள்வது, அல்லது திமுக தொடர்ந்து உங்களை வெளிப்படையாகவே அழைத்து வருகிறது, வந்தால் வரவேற்போம் என்று திமுக தலைவர் கருணாநிதி பகிரங்கமாகவே பலமுறை கூறியும் விட்டார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி திமுக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திப்பது, இந்த இரண்டு சாத்தியங்களில் எதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள்?
நான் தெளிவாக சொல்லிவிட்டேன், இரண்டு சாத்தியக்கூறுகள் மட்டுமல்ல, மூன்று சாத்தியக்கூறுகள், நான்கு சாத்தியக்கூறுகள் என்று எத்தனை சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் அடிப்படையானது இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒன்றுபட்ட நிலையில் இருப்பதுதான். அது மற்றவர்களோடு அணி சேர்ந்தாலும் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். மற்றவர்களோடு அணி சேராத ஒரு சூழல் இருக்கிற பட்சத்தில் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒன்றுபட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதுதான். எனவே நாளைய தினம் நடைபெறுகிற கம்யூனிஸ்ட் எங்களுடைய கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு கூட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைமையை மேலும் தெளிவாக விவாதித்து தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கட்சியும் என்ன செய்ய இயலும், என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய இருக்கும்.
ஊடகங்களில் வெளிவரும் பல்வேறு தகவல்களின் அடிப்படையில் திமுக கூட்டணியில் சேருவதற்கு உங்கள் கட்சியிலாகட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலாகட்டும் கிட்டத்தட்ட 1/3 பேர் அந்த மாதிரி ஒரு கூட்டணியை பரிசீலிக்கலாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் 1/3 பேர் அதை கூடாது என்கிறார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது உண்மையா?
இந்த யூகங்களை செய்பவர்கள் யார் என்பதை எனக்கு தெரியாது. என்னை விட என்னுடைய கட்சியை பற்றியோ அல்லது தோழர் பிரகாஷ் கரட்டை விட அவருடைய கட்சியை பற்றியோ தெரிந்தவர்கள் எங்கேயோ இருந்து கொண்டு யோகம் செய்கிறார்கள் என்று கேட்டால் அதற்கெல்லாம் பதிலை சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. நான் கட்சியினுடைய நிலையை தெளிவுபடுத்துகிறேன், அதற்கு அப்பாற்பட்டது ஒன்றும் இல்லை. எனவேதான் நாளைய தினம் கூட்டம் இருக்கிறது, அதில் விவாதித்து நாங்கள் முடிவு செய்ய இருக்கிறோம். அந்த முடிவுக்கு முன்னர் யூகங்கள் பல செய்யப்பட்டால், ஊடகங்கள் பலவற்றை எழுதினால் அதற்கெல்லாம் நான் பொறுப்பெடுத்து பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை.
நாளைக்கு உங்களுடைய நிலைப்பாடு, கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு தெளிவாகிவிடும் என்று எதிர்பார்க்கலாமா?
அநேகமாக நாளைய கூட்டத்தில் எங்களுடைய அரசியல் நிலை, அடுத்த கட்ட செயல்பாடு குறித்த நிலை தெளிவாகிவிடும் என்று நான் நம்புகிறேன்.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் டி ராஜா. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.